ॐ नमो भगवते वासुदेवाय।
ॐ
नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। Vishnu Sahasranama, continuing with this.
Vishnu Sahasranama.
Yeah, turn around and then you can take it down. Name 281 is mantra.
Mantra.
Mantra is, of course, a very well-known word.
Mantra
It's even entered the English language. It's a common word in English now. Like many Sanskrit or other words from other languages that have entered the English language, it's been modified according to the culture and usage of that language.
சமஸ்கிருதத்தில் மற்ற மொழிகள்லிருந்தும் நிறைய வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்திலேயோ இல்லை மற்ற மொழிகள் வெளியே போகும்போது அந்த மொழிகளுடைய உபயோகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையானது கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படுகிறது.
So that in English it has its standard usage as in Sanskrit, which means a Vedic or other recitation.
இந்த மந்திர அப்படிங்கிற வார்த்தையானது ஆங்கிலத்தில் எப்படி சமஸ்கிருதத்தை உபயோகப்படுத்துறாங்களோ அதே பொருளில் உபயோகப்படுத்தப்படுது.
In Buddhism also, of course, mantras.
புத்த மதத்தையும் பார்த்தோம் அப்படின்னா பொருளில் உபயோகப்படுத்துறாங்க.
But it's also come to mean in English something that someone repeats often.
ஆங்கிலத்தில் இன்னொரு
Or like their motto, something like that. Motto, do you know what that means? I don't know if there's any word in English. It's like the basic sutra, something like that. I don't know if there's any word in it. Anyway, so mantra is, Srila Prabhupada explained that man means mind and tra means trayate, that which delivers. So mantra is that which delivers the mind.
Mantra abhingaradukku porul Srila Prabhupada vilakkarar, man abhingaradu manadai kurikkudiyathu, tra abhina trayate, edhu vidivikkindrathu adhu, adhaavadhu manadai edhu vidivikkindrathu adhu endru porul padukirathu.
And it specifically means a sound that delivers the mind. In modern psychology, they've also invented various techniques which are supposed to deliver the mind from its imbalanced situation.
நவீன மனோவியல்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பலவிதமான தொழில்நுட்பங்களை கண்டிருக்கிறார்கள் மனதை அதனுடைய பல்வேறு அசௌகரியத்தில இருந்து விடுவிக்கிறதுக்காக.
So but yes, the Vedic conception of delivering the mind is quite different from the modern psychological ideas.
வைத காலத்துல மனதை விடுவிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனோவியல் வல்லுநர்களுடைய
The whole understanding that we are in a great, this whole world is, this whole situation is a great illusion that we are trapped in according, because of material attachments and desires is quite a different approach to the mind to that in Western psychology.
இந்த மொத்த உலகத்திலேயே நாம இந்த ஜட உலக வாழ்க்கையினால பந்தப்பட்டு இருக்கிறோம் அதுல நம்மளுடைய மனமானது பிணைந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கும் மேற்கத்திய மனோவியல் வல்லுநருடைய கருத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது.
Which has the idea, which based on the illusion that they're in promotes the idea that the mind should of a person should be adjusted so that he can peacefully, without harming, without unnecessarily harming others, pursue a life of sense gratification. So from the Vedic, or especially the Vedantic perspective, the modern psychology is completely useless. It purports to deliver the mind, but it just, it's, as the English saying goes, out of the frying pan into the fire. It's from one situation of Maya into another situation of Maya. So we don't usually think of when we say the word mantra, we don't usually think of that as the name of Krishna. But it's Krishna who is the force in the mantra. It's not that any sound can deliver the mind from Maya. As Srila Prabhupada often gave the example that we chant Hare Krishna repeatedly, you can't do that with a mundane sound like Coca-Cola, Coca-Cola, Coca-Cola. There is a theory which is quite prominent in Neo-Hinduism, that means Hinduism divorced from its traditional roots, and which is in the new age of the Western world. It doesn't matter what you can do, japa, chant a mantra, but it doesn't matter what you chant. It's just the process of chanting, and that puts your conscious, that induces an altered state of consciousness.
அவங்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து மந்திரத்தை ஜபம் பண்ணணும், ஆனா எந்த மந்திரத்தை எதை ஜபம் பண்றீங்க அப்படிங்கறது ஒரு பொருட்டு இல்ல. ஒரே விஷயத்தை நீங்க மறுபடியும் மறுபடியும் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுடைய உணர்வை நல்லபடியா உயர்த்தி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.
Although in traditional Vedic culture it's understood that you just can't invent any sound and call it a mantra. Certain mantras which are given in Shastra, they have specific potency, which you just can't invent something that's equal to Vedic mantras. So this is similar to the idea that, well, you meditate, it doesn't matter what you meditate on, you can meditate on whatever you like, you can make some sound whatever you like, as long as it's repetitive, and then it will induce some meditative state of consciousness.
இதே கருத்தோடய சேர்ந்து இன்னொன்று கருத்தும் என்ன நிகழ்வு அப்படின்னா, இது தியானம் பண்ணணும், எது மேல தியானம் பண்றோம், எப்படி தியானம் பண்றோம் அப்படிங்கறது கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல தியானம் பண்ணி ஏதோ ஒரு சப்தத்தை நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா அது தொடர்ந்து இருக்கும் பட்சத்துல அது ஒரு வகையான தியான நிலைக்கு ஒருத்தர் கொண்டு போகும்னு நினைக்கிறாங்க.
But there are certain mantras which are specifically mantras, and you just can't make any sound into a mantra.
அதனால மந்திரம் அப்படிங்கிறது குறிப்பா குறிப்பிட்டு சில மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு சப்தத்தை சொல்லி அதை நீங்க மந்திரமா ஆக்கிட முடியாது.
Because Krishna, he is the he is non different from the Vedas, from the Vedic sounds.
ஏனா கிருஷ்ணர் அவர் வேதங்கள்ல இருந்து மாறுபடாதவர், அவர் வேத சப்தத்துல இருந்து மாறுபடாதவர்.
Now actually the word mantra, even without considering the Vedic sounds, that name means Krishna who delivers the mind, whether through Vedic sounds or through whatever process.
அதே மந்திர அப்படிங்கிற அந்த வார்த்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேத சப்தம் அல்லது வேற வழிமுறைகள் அப்படிங்கறத கொண்டு வராட்டி கூட அந்த பெயரே வந்து கிருஷ்ணரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது யார் ஒருத்தர் மனதை விடுவிப்பாரோ அவர் என்று சொல்லலாம்.
So there are various Vedic processes.
எத்தனையோ வேத வழிமுறைகள் இருக்கின்றன.
Chanting mantras is one of them.
அதுல மந்திரங்களை உச்சரிக்கிறதுங்கிறது ஒரு வழிமுறை.
Mantras may be chanted alone or in conjunction with archan or yagyas.
Mantrangal abingiradhu thaniyavum uchcharikkapadalam illa andha mantrangala nama yagathoda inaindha illa archanayoda inaindhum solalam.
In archan the chanting mantras is requisite.
Archana pannumbodhu mantrangala uchcharikkiradhu abingiradhu adipadiyana theviyana ondraga irukkirathu.
And in performing yagyas it is required.
யாகம் பண்ணும்போது மந்திர உச்சரிக்கிறதுங்கிறது அவசியமான ஒன்றாக இருக்கிறது.
So in Gita we find Krishna says mantroham, I am the mantra.
கீதையில கிருஷ்ணர் நம்மகிட்ட சொல்றார் மந்த்ரோஹம், நான் மந்திரம் அப்படிங்கிறார்.
Specifically in relationship to the yagya, to the sacrifice.
அங்க வந்து குறிப்பா கிருஷ்ணர் யாகத்தினுடைய தொடர்புல குறிப்பிடுகிறார்.
So all the elements of the mantroham aham eva jam, what is that, aham hutam aham datam, he is all the elements of the sacrifice, they are Krishna.
யாகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே நானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு.
But there are it again is not that you can just throw something in a fire and call it a sacrifice, even if you chant some mantras.
அதே சமயத்துல நீங்க வந்து சில மந்திரங்களை உச்சரித்து கூட ஏதோ நினைச்ச பொருள்களை வந்து நெருப்புல போட்டுட்டு அது யாகம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது.
To chant those mantras effectively requires training.
அந்த மந்திரங்களை வந்து முறையா உச்சரிக்கிறதுக்கு பயிற்சி அப்படிங்கிறது அவசியம்.
Purification.
தூய்மை அவசியம்.
And it requires admittance into the art.
அந்த கலையில தங்களை அர்ப்பணிக்கிறதும் அது அவசியமாகுது.
That is called initiation.
அதுதான் வந்து தீட்சை அப்படின்னு அழைக்கப்படுது.
Yeah, diksha, or that may also come there's a lot of confusion in our movement because we mix up the terms and the processes of upanayanam and diksha.
சரி, நேத்து நம்மளுடைய இயக்கத்துல ஒரு குழப்பம் இருக்கு. ஏனா நம்ம உபநயன சடங்கையும் தீட்சைங்கிறதையும் நம்ம ஒண்ணா கலக்கறதுனால.
So it's not that just anyone can chant a mantra and it will have an effect. One has to be initiated into the chanting. One has to be qualified before one is initiated. The initiator has to carry the shakti of the mantra by himself being qualified.
யார் ஒருத்தர் தீட்சை கொடுக்கிறாரோ அவரும் வந்து அந்த மந்திரத்தினுடைய மந்திரத்தினால சக்தி பெற்றவராக இருக்கணும், அவரும் தகுதியுடையவராக இருக்க வேண்டும்.
One should know the meaning of the mantra.
ஒருத்தர் மந்திரத்தினுடைய பொருளை தெரிந்தவராக இருக்க வேண்டும்.
We often find that priests, they can chant mantras on and on, but they have no idea what they mean.
நம்ம அடிக்கடி பார்க்குற நிறைய பூஜாரிங்க வந்து மந்திரத்தை வந்து நிறுத்தாம சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது.
So there are many conditions which by which the mantra is effective.
அதனால மந்திரத்தினுடைய பலன் நாம பெறிறதுல பலவிதமான பல 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 விஷயங்கள் இருக்கு. அதுல
And although mantras are ultimately meant for delivering the mind, there are various types of mantras within the Vedic corpus which are employed for various uses or ends. Mantras that they may be used for going to the heavenly planets, invoking various demigods, winning a victory in war, for defeating one's opponents, same thing, or for black magic. These for counteracting black magic. For installing deities in deity worship, in bathing, at the time of bathing one chants mantras, for when making medicine, when taking medicine, there are mantras for finding things which are lost, and all kinds of mantras. That's why they're often in English, it's sometimes translated as a mystic incantation. Mystic, this term gives the idea of something that is beyond the ordinary understanding. It operates on a different platform to that of ordinary worldly understanding. Somewhat connected with religious or spiritual. And only known to a few people. And may have some very unusual effects also. So, mantra, yeah. Krishna is the mantra. Of course, there are mantras for protection also, personal protection. And one theme that we find repeated in this Vishnu Sahasranam is how Vishnu, Bhagavan, he protects his devotees. This is one means by which the devotees, they invoke his protection. By chanting various mantras. All the Vedas are composed of mantras. So it's Nigama Kalpa Taru. There are all kinds of things that you can get by chanting the Vedic mantras. But the ultimate gift of all the mantras is to be delivered from this frightful world of birth and death. And to attain the shelter of Krishna's lotus feet. And of course, various mantras, they are meant for simply for glorifying Krishna.
எளிமையாக கிருஷ்ணரை புகழ்வதற்காக இருக்கின்றன.
And anyone who glorifies Krishna is automatically delivered from birth and death.
யாரெல்லாம் கிருஷ்ணரை புகழ்றாங்களோ அவங்க தானாகவே வந்து பிறப்பிறப்புகள்ல இருந்து விடுதலை பெறாங்க.
Someone who is simply absorbed in glorifying Krishna, then by that very fact they're already beyond birth and death.
யாரெல்லாம் கிருஷ்ணரை புகழ்றது அப்படிங்கிற வழிமுறையில ஈடுபட்டிருக்காங்களோ அந்த வழிமுறையில ஈடுபட்டிருக்கிற காரணத்தினாலே அவங்க அவங்க பிறப்பிறப்புல இருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள்.
So the next name is Chandrangshuhu.
அடுத்த பெயர் சந்திராங்ஷு,
which means that Chandra means the moon.
Chandra abdina nilave kurikkudiyadu.
And Angshuhu means the effulgent rays.
Angshuhu abdina or
prakash.
Prakashamana or kadir.
So those Krishna of course is often compared to the moon.
Krishna adikadi nilavodu oppidapaduvadina paakrom,
and here specifically the effulgent rays of the moon.
Inge avar prakasamana nilavinudaiya prakasamana kadirgalodu oppidugirar.
So this moon which we see in this universe, it is just a facsimile of the moon who is Krishna.
Namma indha ulagathla paarkkakoodiya nilavanadu unmayana nilavagiya krishnarudaiya oru siriya pratibimbam
aparupa, I would say.
Yeah, oru
I don't know if that comes in Tamil. It's another form,
indha thottramnu solla,
but the beauty and the pleasingness of this material moon is just a tiny representation of the pleasingness and the beauty of the original moon who is Krishna.
Inda nilavinudaiya inimayana tanmayum alagum unmayana nilavagiya krishnarudaiya inimayum alagiyum oppidumbodhu migavum arpamanadhaga irukkindrathu.
There are several names in this section of Vishnu Sahasranam which refer to light.
In the Vishnu Sahasranamathude palvera peyargalla idhula kodukapattirukkiya palvera peyargal velichathirku oppidakoodiyadhaga irukkirathu.
There are various kinds of light.
Palvera tharapatta veli oli irukkirathu.
The sunlight
is
very strong and powerful, at least in this country, most of the year.
அது பெரும்பாலும் மிகவும் பலமாகவும் சக்தியுடையதாகவும் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த நாட்டில் பெரும்பாலான நாட்களுக்கு சூரிய ஒளி சக்தியுடையதாக இருக்கிறது.
Is this rainy weather which we're experiencing? That's normal at this time of year in Chennai.
It's a cyclone.
It's not part of the southeast monsoon. That's finished, is it?
Monsoon is finished,
but there's another monsoon in November in Tamil Nadu.
Yeah, but that is also supposed to have finished.
I see. So there's a cyclone at sea, and we're just getting the edge of it.
And they are calling still that.
They
are calling this also as monsoon, but it's out of period.
I see. So the sunlight is very strong and powerful, but the moonlight is soft and not very bright.
சூரியனை பார்த்தோம் அப்படினா ரொம்ப சக்தியுடையதாக இருக்கின்றது. ஆனா சந்திரனுடைய ஒளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு வெளிச்சக்கூடியதாக இல்லை. அதே சமயத்துல அது ரொம்ப இனிமையானதாக இருக்கிறது.
We'll never get burned by the light of the moon as we can by the light of the sun.
சூரிய ஒளியினால நம்மளுடைய தோல் வந்து எரிச்சிடும் சில நேரத்துல. அதுவே வந்து சந்திரனுடைய ஒளியினால என்னைக்கும் அதுமே நமக்கு ஆகப்போறது இல்லை.
There is candle light.
அதே மாதிரி நமக்கு மெழுகுவர்த்தி ஒளி இருக்கு.
Incandescent light. Gas light, neon light.
gas la oli irukke, neon oli irukke, idhu mari pala tharapatta oli inikku irukke.
Just in a name previously we were discussing how people who are very pure, their body they have a brightness about them also. That's also one kind of light.
இன்னொரு விதத்தை பார்த்தோம் அப்படின்னா, யாரு தூய்மையானவர்களா இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஒளி அவங்களுடைய உடல்லையும் ஒரு வகையான பிரகாசம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
And in the case of Krishna, he's so bright that even when he goes into a dark room, he lights up the room.
கிருஷ்ணருடைய விதத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் எந்த அளவுக்கு பிரகாசமானவரா இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு இருண்ட அறைக்குள்ள போனார் அப்படின்னா, அவருடைய உடல்ல இருந்து வரக்கூடிய பிரகாசமே அந்த அறையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது.
Which is not surprising because he is the source of all light.
அது ஒன்னும் ஆச்சரியமானது கிடையாது, ஏன்னா அவர் தான் எல்லா ஒளிக்கும் மூலமாக இருக்கிறார்.
Well, you might say, well, he's the source of darkness also. Then why doesn't the darkness come? When he, why is there not darkness around him?
நீங்க கேள்வி கேட்கலாம், அவர்தானே வந்து இருளுக்கும் மூலமாக இருக்கிறார், அதனால அவர் வரும்போது ஏன் இருளிலாம் வெளிச்சம் வருது அப்படின்னு.
But actually, darkness is simply the absence of light.
உண்மையில இருள் அப்படிங்கிறது வெளிச்சம் இல்லாம இருக்கிறதுனுடைய தன்மை தானே ஒழிய அது தனி தன்மை கிடையாது.
It's not a phenomenon in and of itself.
அதுவே ஒரு தன்மை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது.
கிருஷ்ண சூரிய சம மாய ஹோய் அந்தகா ஜஹா கிருஷ்ண தஹா நாஹி மாயா ரதிகா. Where the Krishna is just like the sun and Maya is just like darkness. Where there is Krishna, there is no question of Maya.
கிருஷ்ண சூரியனை போன்றவர், மாயை இருளை போன்றது. எங்க கிருஷ்ணர் இருக்கிறாரோ அந்த இடத்துல மாயைக்கு இடமில்லை.
So Krishna is compared to the moon beams.
அதனால கிருஷ்ணர் இங்க சந்திரனுடைய கதிர்களுக்கு ஒப்பிடப்படுகிறார்.
When we're burned in the heat of the sun all day, then we take pleasure of the moonlight at night.
நம்ம சூரியனுடைய கதிர்களால உடல் எரிக்கப்பட்டிருக்கும் பட்சத்துல அப்ப நம்ம சந்திரனுடைய கதிர்கள்ல நம்ம இளைப்பாடுறது வழக்கம்.
Nithai pada kamala koti chandra sushitala jai chayai jagata jurai. This first line of a song of Narottam Das, Srila Prabhupada translates saying that the lotus feet of Lord Nityananda are more pleasing than many, many millions of moons.
Nithai pada kamala koti chandra sushitala jai chayai jagata jurai. இதை வந்து மொழிபெயர்க்கும் போது சில பிரபுபாத இந்த நரோத்தம் தாஸ் தாமரை பாடலை மொழிபெயர்க்கும் போது பிரபுபாத சொல்றார், நித்யானந்தருடைய தாமரை திருவடிகள் கோடி கோடி சந்திரனுடைய அதை காட்டிலும் இனிமையானதாக இருக்கிறது, அதை காட்டிலும் நமக்கு இன்பம் தரக்கூடியதாக
இருக்கிறது. The whole world can take shelter in the shade of those lotus feet.
அந்த திருவடிகளுடைய நிழல்ல மொத்த உலகமே தஞ்சமடைய முடியும்.
Now the moon rays, that also Krishna, he states in Bhagavad Gita that as the moon rays he nourishes the vegetables. Yat chandramasi yat tejo, what is it? Tadvidhi, I don't remember it now, but he says that as the moonlight he nourishes the vegetables.
Krishna geetaila inda chandranudaiya kadirgalai patri solgirar, chandranudaiya kadiraga than kaiyargalai
choshadhi sarva
shakti kod kaiyargalukku shakti kodupadaga avar kurippidugirar.
So modern scientists, they, I don't know if they're aware of this, that the moonlight nourishes the vegetables.
நவீன விஞ்ஞானிகளுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது சூரிய சந்திர ஒளி வெளிச்சத்தின் மூலமாக காய்கறிகள் சக்தி பெறுகின்றன என்பது.
But if they are aware of it, they would say it's because of their great research.
அப்படி அவங்களுக்கு அது தெரிஞ்சது அப்படின்னா அவங்க உடனே சொல்லுவாங்க இது அவங்களுடைய ஆராய்ச்சியின் விளைவு அப்படிம்பாங்க.
But simple uneducated people all over the world who have been growing vegetables since time immemorial, they know this.
ஆனா எந்த ஒரு கல்வியும் கற்காம எளிமையா இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் யாரும் காலங்காலம் தொட்டு விவசாயம் பண்ணவங்க எல்லாருக்கும் அது தெரியும்.
These nonsensical scientists, they spend millions of dollars in doing some scientific research just to find out something which any gardener knows.
இந்த அபத்தமான விஞ்ஞானிகள் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எதை வந்து ஒரு சாதாரண படிக்காத ஒரு ஒரு தோட்டக்காரருக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை செலவழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க.
So this statement of Krishna's in Bhagavad Gita That's very apt, and that can be easily understood.
அதனால கிருஷ்ணர் கீதையில சொல்லக்கூடிய அந்த கருத்தானது மிகவும் பொருத்தமானது, அதை எளிமையாக நம்ம புரிந்து கொள்ளலாம்.
In a society which is not, like in modern life, completely cut off from nature, then everyone has understand these things.
நவீன சமுதாயத்துல எல்லாமே வந்து இயற்கையில இருந்து நம்ம விடுவித்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி சமுதாயத்துல இல்ல அப்படின்னா எல்லாருக்கும் இந்த சந்திர ஒளியினுடைய மகத்துவம் தெரியும்.
Oh, that's in different. Yat chandramasi yat chagno. Gama vishacha bhutani dharyami aham ojasa pushnami choshati sarava somo bhutva rasatmakaha. Yeah, in two verses. In one verse he says that he is the moon, and in the next verse he says that he nourishes the vegetables, all the vegetables, by becoming the moon. It literally means that somo bhutva, and the moon is full of rasa. The moon is composed of rasa, which injects into the, by his moonlight, he injects that into the vegetables.
அவர் ரெண்டு ஸ்லோகத்துல சொல்ற, ஒரு ஸ்லோகத்துல தன்னை நிலவாக நிலவுடன் ஒப்பிடுகிறார், அடுத்த ஸ்லோகத்துல நிலவினுடைய எந்த எதன் மூலமாக நிலவு ரசத்தை கொடுக்கின்றதோ அதுவாக தன்னை குறிப்பிடுகிறார்.
So one reason that vegetables grown in artificial way, just like they grow vegetables indoors in the Western world, but one, they don't have any flavor because they don't get any exposure to moonlight.
ஒரு காரணம் நீங்க பார்க்கலாம், மேற்கத்திய நாடுகள்ல வீட்டுக்குள்ளாரியே வந்து சில இடங்கள்ல காய்கறி வளர்ப்பாங்க. அந்த காய்கறிகள்ல எந்த ஒரு சுவையுமே இருக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது நில ஒளியில இருந்து ரசத்தை பெறவில்லை.
So name
283.
Bhaskara Dyuti. So this means he is the light of the sun.
அதனுடைய பொருள் என்ன அப்படினா அவர் சூரியனுடைய ஒளி.
So both of them, Prabhashmi Shashi Suryoho. He is, Krishna claims in the Gita, I am the light of the sun and the moon.
Krishna கீதையில சொல்றார், Prabhashmi Shashi Suryoho, நானே சூரிய சந்திரன்களின் ஒளி அப்படினு.
So this Krishna, he'll be compared more to the moon, and Ram will generally be compared more to the sun.
நாம அடிக்கடி பார்த்தோம் அப்படினா கிருஷ்ணர் நிலவிற்கு ஒப்பிடப்படுகிறார், ராமர் சூரியனுக்கு ஒப்பிடப்படுகிறார்.
Just I gave that example, Krishna Surya Sama, so Krishna can be compared to the sun.
அதே சமயத்துல கிருஷ்ணரும் சூரியனுக்கு ஒப்பிடப்படலாம், நான் முன்னாடியே சொன்னேன் கிருஷ்ண சூரிய சமா அப்படின்னு.
And Ram is called Ramachandra, so it's not that it's completely divorced from each other.
Ramar kuda paatha adina Ramachandra nu solla padra, adanalu avar vandu suryan la irundhu suryanoda mattum daga chandran la irundhu thirinje nikkirar appdinu solla mudiyadhu.
But Rama appears, he, Rama is Surya Vamshi and Krishna is Soma Vamshi.
Ramar Surya Vamshate chandravar, Krishna Soma Vamshate chandravar.
So the sun becomes very happy with the appearance of Rama, and the moon becomes very happy. That's described in Srimad Bhagavatam. The moon became, because although it was Ashtami in the Krishna Paksha, it's dark. The moon is already half dead at that time, half waned, but he became a full moon on that night in happiness because of Krishna's appearance.
Ramar தன்னுடைய வம்சத்துல பிறந்ததுனால சூரியன் மகிழ்ச்சி அடைகிறார், கிருஷ்ணர் சந்திர வம்சத்துல பிறந்ததுனால சந்திரன் மகிழ்ச்சி அடைகிறார். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் அஷ்டமியில பிறந்தார், தேய்பிரை அஷ்டமியில. அப்ப நிலவு வந்து கம்மியாகத்தான் இருந்தது, இருந்தாலும் கிருஷ்ணர் அப்ப தோன்றினார் அப்படிங்கிற மகிழ்ச்சியில அந்த நிலவானது முழுமையாக பிரகாசமாக அன்றைக்கு தெரிந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Krishna appears, that is called Jayanti.
கிருஷ்ணர் தோன்றுகிறார் அது ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறது.
The day of his appearance is called Jayanti because of the particular order of the constellation at that time.
அவருடைய பிறப்பானது ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த அந்த குறிப்பிட்ட நாள்ல கோள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலையில இருந்தது.
Today is the Mokshada Ekadashi, which is the anniversary of Krishna speaking Bhagavad Gita at Kurukshetra to Arjuna, not to the sun god.
Indrake Mokshada Ekadashi, Mokshada Ekadashi antra indrake Krishna Arjuna nukku Bhagavad Gita Kurukshetra Kurukshetra pesina naal indrake varugirathu. Krishna Surya Devanukku pesina naal kedaiyathu idu.
This is often inappropriately or incorrectly called Gita Jayanti.
இது அடிக்கடி தவறான விதத்துல எப்படி அழைக்கிறாங்க அப்படினா கீதா ஜெயந்தின்னு சொல்றாங்க.
But the word Jayanti specifically refers to the astrological configuration which was there when Krishna appeared in this world.
ஜெயந்தி அப்படிங்கற வார்த்தையானது ஒரு குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் கிருஷ்ணர் தோன்றும் போது எத்தகைய கிரக அமைப்புகள் இருந்ததோ அந்த கிரக அமைப்புகளை குறிக்கக்கூடியது ஜெயந்திங்கிற வார்த்தை.
So to speak of Gita Jayanti or Balaram Jayanti or Nrsingha Jayanti is incorrect.
அதனால கீத ஜெயந்தி நரசிங்க ஜெயந்தி பலராம் ஜெயந்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறாக சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம்.
And definitely to speak of Ambedkar Jayanti is way off. Gandhi.
அது நிச்சயமா அம்பேத்கர் ஜெயந்தி காந்தி ஜெயந்தி சொல்றதெல்லாம் முற்றிலும் விலகின ஒன்று.
Yeah, well you spiced it up a bit. I just said incorrect. And you said foolish.
Was it? I said முற்றிலும் completely out.
How was it?
Yeah.
Oh, okay. All right. Okay. Now I'm incorrect. So this Bhaskara duty, that is the scorching of the sun. The scorching of the sun is for the non-devotees, for the demons, and that Krishna is scorching he's scorching like to the demons, and he's very cooling and pleasing to the devotees.
கிருஷ்ணர் பாஸ்கர ஜோதி அதாவது அவர் எதிரிகளுக்கு அந்த சூரிய கதிரானது எரிக்கக்கூடியதாக இருக்கும் பக்தர்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கும்.
So again all these the names in this section are connected to the Vishwarupa. So all this is visible in the Vishwarupa, the sun, the moon, everything.
இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களும் விஸ்வரூபத்தோடு தொடர்புடையது. அதனால இந்த விஸ்வரூபத்துல இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம்.
Although the Vishwarupa is overall scorching.
இந்த விஸ்வரூபம் மொத்தமா பார்த்தா அப்படினா எரிக்கக்கூடியதாக இருக்கிறது.
All right, Hare Krishna. Any question about this? Any question on the topic, first of all?
You were saying that...
I said.
Whoever chants a mantra of Krishna immediately gets out of his meditation.
You have just said that I said whoever chants the mantra of Krishna immediately gets out of this material world. I don't remember saying that. Yeah, well that's also stated in Chaitanya Charitamrita. Krishna mantra hoite hobe shangsha mochan. By Krishna mantra, one is released from material existence.
இது சைதன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண மந்திரத்தை ஒருத்தர் உச்சரிக்கிறது மூலமாக அவர் பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்.
But for chanting mantras, some qualification is required. For nama, the only qualification is faith.
மந்திரத்தை உச்சரிக்கிறது சில தகுதிகள் தேவைப்படுகிறது. ஆனால் நாமத்தை உச்சரிப்பதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஒரே தகுதி என்ன அப்படின்னா நம்பிக்கை மட்டும். கிருஷ்ணருடைய பெயர்களை பிராகிருத சகஜர்களும் மாயாவதிகளும் உச்சரிக்கிறார்களே, அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்?
Prakriti Sahajiyas and Mayavadis, well, they don't, they may chant the name. But they don't have, their faith is not proper, so they don't get the same result. This word Shraddha in Sanskrit is translated as faith in English, but it's an incomplete translation. There's no real word in English for Shraddha.
Shraddha அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம நம்பிக்கைன்னு சொல்கிறோம், ஆனால் அது ஆங்கிலத்தில் அது பூர்ணமான வார்த்தை அல்லங்கிறார்.
Shraddha literally means that in which one places one's heart.
Shraddha அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, எந்த விஷயத்தில் ஒருத்தர் தன்னுடைய இதயத்தை வைக்கின்றாரோ அந்த விஷயம்.
Yeah, anything else? That was... Yeah. Sampradaya vihinaye mantras tu nishvala te mata. Yeah, well, if one chants a mantra but doesn't receive it in the sampradaya, then it doesn't give the result. So that follows what I had said, that to take a mantra one has to have a qualified teacher, one has to oneself be qualified, one has to be trained. There's a whole system for chanting mantras. Otherwise the fruit of the effect of the mantra doesn't manifest.
சம்பிரதாயத்திலிருந்து ஒரு மந்திரத்தை பெறவில்லை அப்படின்னா அந்த மந்திரம் பலன் அளிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் நான் முன்னே சொன்னேன் உபன்யாசத்துல, யார் ஒருத்தர் மந்திரத்தை பெறுகிறாரோ மந்திரத்தை கொடுக்கிறாரோ அவர்கள் தகுதியாக இருக்க வேண்டும், அதற்கென்று சில முன் தகுதிகள் அவசியமாகிறதுங்கிறத விளக்குகின்றேன்.
So Bhakti Rakshak Sridhar Maharaj, Srila Prabhupada's godbrother, he referred to mantras chanted in these bogus sampradayas as empty, dead mantras.
Srila Prabhupada's Anmika Sagodararana Bhakti Rakshak Sridhar Maharaj, avar inda poliyana sampradayangala sollapadakudiya mantrangalukku vandu avar solluvar veru galiyana mantrangal appadina.
Then anything else?
It's like the extension of mantras. We've been chanting mantras and we've been chanting before and we've been doing all spiritual activities. But sometimes the desired growth or the expected results is not.
This is a common question. We're chanting Hare Krishna and we're doing everything for so long. And Krishna still didn't come and bow down before me and wash my feet. So what's going on? Or I still didn't get the opportunity to join the Rasa Leela.
We fall down. It is not the question of washing the feet. I mean, we still fall down. That's the question. Why do we fall down?
Why do we fall down? Yeah, it's another form of that. Why do we still fall down?
கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம நீண்ட காலமாக மந்திரத்தை உச்சரித்து வருகிறோம், அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் வீழ்ச்சி அடைகிறோம்?
There may be many reasons for fall down, which is this is another commonly asked question.
இது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. நம்ம வீழ்ச்சி அடைகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம்.
One thing is, there's no question of fall down for someone who didn't go up.
ஒன்று என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் மேலே போகலையோ அவங்களுக்கு கீழே விழுறதுக்கான வாய்ப்புங்கிறது அந்த கேள்விக்கே இடம் இல்லை.
So we may be chanting and doing everything, but we may not be going up.
நம்ம ஜெபம் எல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம், ஆனால் நம்ம மேலே போகாமே இருக்கலாம்.
In fact, we may be becoming more polluted.
இல்லை, நம்ம இன்னும் அதிகமாக அதிகமாக கலங்கம் அடைந்து கொண்டே இருக்கலாம்.
That's Chaitanya Mahaprabhu describes that by Shravan and Kirtan, we may be watering the weeds and not the Bhakti Lata.
சைத்திர மகாபுரு சொல்ல, நம்ம ஸ்ரவணம் கீர்த்தனத்தின் மூலமாக பக்தி லதா அதாவது பக்தி செடிக்கு தண்ணி ஊற்றுறது பதிலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கலைகளுக்கு தண்ணி ஊற்றுறது.
We may be nourishing the anarthas rather than bhakti.
நம்ம பக்திக்கு ஊக்கம் கொடுக்கறது பதிலா அனர்த்தங்களுக்கு நம்ம வந்து ஊக்கம் கொடுத்து கொண்டு இருக்கலாம்.
So by superficially hearing and chanting about Krishna, if we think, oh, now I've become a great devotee, or there may be so many anarthas, or Narish is a, so many anarthas may be there that.
நம்ம மேலோட்டமா கீர்த்தன் பண்றதுனால நம்ம அதனால என்ன நான் வந்து ஒரு நல்ல பக்தன் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம்.
In such a case, the apparent fall down is not really a fall down. It's just the mature manifestation of a state of rottenness which has become mature, like a fruit falling from a tree. Or that's not a good example of the pus bursting out of a boil. The pus was already there, but it just came to a state where it burst out.
அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம வந்து வீழ்ச்சி அடையிறது அப்படிங்கிறது உண்மையில அது வீழ்ச்சி அடையறோங்கிறது கிடையாது. அது ஏற்கனவே நம்ம வீழ்ந்திருக்கக்கூடிய நிலையானது வெளிப்படுது, அது வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு கொப்பளம் வந்துருக்கு, அந்த கொப்பளம் இருக்கும்போது அதுல வந்து சீல் இருக்கு, ஆனா அந்த சீல் வந்து சில நேரத்தில் வெளியில வருது. அந்த மாதிரிதான் அது.
Otherwise, reasons for fall down may be many.
அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வீழ்ச்சிக்கு பல்வேறு காரணங்களை நம்ம சொல்லலாம்.
Offenses,
அபராதங்கள்,
complacency,
தீவிரம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து முறையா எடுத்துக்காம செயல்படுறது,
bad association,
தவறான சங்கம்,
circumstances that we find ourselves in, we don't find ourselves strong enough to cope with them.
நம்ம இதோட சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில நம்மளால வந்து பக்தியை ஒழுங்கா பயிற்சி செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள்.
But even if a devotee falls down, he's not fallen in the same way that karmis are fallen.
அப்படியே ஒரு
பக்தர் வைஜனோ ஜாத கதாஞ்சன வ்ரஜேன் முகுந்த சேவ்யன் நிவாரங்க சங்ஸ்ருதிம். What's the next line? Anyway, this verse that states that Narada tells Vyasa that even if a devotee falls down, he doesn't undergo material existence in the same way that materialists do. He can never forget Krishna.
ஒரு பக்தன் அப்படியே வீழ்ச்சியடைந்தா கூட அதுக்கு ஒரு சாதாரண ஒரு கர்மி வீழ்ச்சியடைந்து வேறுபட்டு இருக்கிறது. நாரதர் வந்து
நாரதர் வியாசர் கிட்ட
சொல்றார், ஒரு பக்தர் வீழ்ச்சியடைந்தால் கூட அவர் சாதாரண மற்றவர்கள் வீழ்ச்சி அடைந்தது வந்து வேறுபட்டது அப்படின்னு.
You can look that up. Now, na is one word, then vai, V-A-I, jano, J-A-N-O. That should be enough to get it. Navai jano jata katan chana vrajin mukunda sevyanivadanga sangsritim. What's the next line?
Smaran mukundam.
Smaran mukundam.
Smaran mukundam gri upaguhanam.
Smaran mukundam gri upaguhanam puna. Vihatami chen narasa graho jana. What's the translation? My dear Vyasa, Narad says to Vyasa, my dear Vyasa, even though a devotee of Lord Krishna sometimes falls down, somehow or other, he does not undergo material existence like others.
மற்றவர்களை போல அவன் வந்து பௌதிக பந்தத்துல பௌதிக வாழ்க்கையை தொடர்றது கிடையாது.
Because a person who has once relished the taste of the lotus feet of the Lord can never forget them.
பகவானுடைய தாமரை
திருவடிகளுடைய, is it janaha or jana? Janaha. Jana, jana, not janaha. Hare Krishna. A couple of suggestions, actually, three suggestions. One is to have a bell at the entrance so you can ring it while entering. That's the usual thing.
In the money of the
Number two is to clean the bell from time to polish it from time to time.
ரெண்டாவது அறிவுரை என்ன அப்படின்னா, அந்த மணியை வந்து அப்பப்ப தூய்மைப்படுத்தி பாலிஷ் பண்ணி வைக்கலாம்.
And number three is that if you place the flowers before Srila Prabhupada, it's almost like offering them to him. So they're already placed at his feet. So it's better not to place them at the feet before formally offering them. Hare Krishna. All glories to His Divine Grace, Srila Prabhupada. Smaran Mukundangri Upaguharam Puna Upaguharam Puna Vihatami Chenna Rasagraho Jana. Very nice verse.